அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 19 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் போதை மருந்து கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். இதுகுறித்து அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சி.
இது ஒரு மிக்க மகிழ்ச்சியான செய்தி. ஒரு வாரமாக வந்து இந்த செய்தி எங்களுக்கு சரியான தகவல் இல்லாமல் இன்னைக்குதான் ஆணித்தரமா வந்து இந்த மாதிரி விடுதலையாக ஒரு செய்தி எடுத்திருக்கு. சகர நேரடியாக தொடர்பு கொண்டாங்க, தொடர்பு கொண்டா வெளியில வந்துட்டோம், எல்லாருமே இங்க இருக்கிறோம், ஐகன்ஸ்ல சொன்னாங்க, சந்தோஷமா இருக்கு.
இதே வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கை தமிழ் மீனவர் குடும்ப உறுப்பினர்கள் இன்றைய அறிவிப்பு குறித்து தெரிவித்திருக்கும் கருத்துக்கள்.
அதை ஒரு குற்றமே செய்யாதவே என்ன உள்ள வச்சிருக்கோம், அவைக்கும் விடுதலை தோம் அவைய விடுதலை செய்யாதே நாங்களும் தூக்குறதோங்கிறது ரெண்டு பேரும்.
வட இந்திய மாநிலமான ஹரியானாவில் சர்ச்சைக்குரிய சாமியாரின் ஆசிரம வளாகத்திற்குள் 4 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கும் செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சீவகன் மற்றும் சுவாமிநாதன்.
வட இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் பன்சேலுடன் கூடிய கலவரம் நடந்த இந்து சாமியாரின் ஆசிரமத்தில் இருந்து 10,000 அதிகமான ஆட்கள் தப்பி வந்திருப்பதாக போலீசார் கூறுகின்றார்கள். அவர்களில் பலர் சாமியார் ராம்பால் மகராஜ் தனது பக்தர்களை மனித கேடயமாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். சாமியாரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்காக அங்கு அதிரடியாக நுழைந்த போலீஸ்காரர்களிடம் ஒரு குழந்தை மற்றும் 4 பெண்களின் சடலங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு உள்ளே இருந்த இன்னும் ஒரு பெண் மருத்துவமனையில் மரணமாகியிருக்கின்றார். இந்த அனைத்து மரணங்களுக்குமான காரணம் தெளிவாக தெரியவில்லை. 8 வருடங்கள் பழமையான ஒரு கொலை குற்றச்சாட்டையும் ஏனைய பல குற்றச்சாட்டுகளையும் இந்த சாமியார் எதிர்கொள்கின்றார். ஆனால் போலீசாரால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் பிணை கைதிகளை கொள்வதாக காட்டும் சமீபத்திய வீடியோவில் காணப்படும் 2வது பிரெஞ்சு நாட்டவர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக பிரெஞ்சு அதிபர் பிரான்கோசிஸ் ஹொலான் தெரிவித்திருக்கின்றார். கடந்த வார கடைசியில் வெளியான வீடியோவில் இருக்கும் சுமார் 20 ஜிகாதிகளின் அடையாளங்களை கண்டறிய உலகெங்கும் உள்ள புலனாய்வு அமைப்புகள் கவனம் செலுத்தி வருகின்றன. தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள பிரான்சை சேர்ந்த 2வது நபர் பாரிஸின் புறநகர் பகுதியில் வசித்து வந்தவர் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அவரின் பெயரை அதிகாரிகள் இன்னமும் வெளியிடவில்லை.
பாகிஸ்தானில் லாகூரில் கடந்த மே மாதத்தில் ஒரு நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு பெண்ணை கொலை செய்த 4 அவரது உறவினர்களுக்கு ஒரு நீதிபதி மரண தண்டனை விதித்திருக்கின்றார். குடும்ப விருப்பத்துக்கு மாறாக வேறொருவரை திருமணம் செய்ததற்காக ஃபர்சானா பர்வீன் என்னும் அந்த பெண் தனது குடும்ப உறுப்பினர்களாலேயே கொலை செய்யப்பட்டார். அப்பொழுது அவர் 3 கர்ப்பிணியாவார். அவரது தந்தை, சகோதரன், மைத்துனன் மற்றும் முன்னர் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிளை ஆகியோருக்கே மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சகோதரருக்கு 10 சிறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெண் மீது தாக்கு நடந்த பொழுது போலீசார் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக அந்த பெண்ணின் கணவர் பிபிசியிடம் முன்னர் கூறியிருந்தார்.
எபோலா நோய் தாக்குதல் காரணமாக சகாரா பாலைவனத்திற்கு கீழே இருக்கும் நாடுகளில் முன்பு எதிர்பார்க்கப்பட்டதைப் போல பெருமளவிலான பொருளாதார பாதிப்புகள் ஏதும் இருக்காது என்று ஆப்பிரிக்காவுக்கான உலக வங்கியின் தலைமை பொருளாதாரவியலாளர் பிரான்சிஸ்கோ ஃபெரேரா தெரிவித்திருக்கின்றார். இந்த நோய் பரவல் காரணமாக 4 பில்லியன் டாலர்கள் அளவுக்கே பொருளாதார பாதிப்புகள் இருக்கும் என அவர் கணித்திருக்கின்றார். இது முன்பு எதிர்பார்க்கப்பட்டதை விட 1/10 பங்காகும். ஆனால் இந்த நோய் பரவல் காரணமாக ஆப்பிரிக்கா முழுவதுமே சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக வங்கியின் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே எபோலா நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கினி நாட்டுடனான தனது எல்லையை செனகல் மீண்டும் திறந்திருக்கிறது. இந்த எல்லை வழியாக சரக்கு போக்குவரத்து அனுமதிக்கப்படும். ஆனால் மக்கள் போக்குவரத்திற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை.
கடுமையான ஆட்லரி தாக்குதல்கள் காரணமாக நீர் விநியோக உட்கட்டமைப்பு சேதமடைந்திருப்பதால் டொனட்ஸ் நகருக்கான பெரும்பகுதிக்கான நீர் விநியோகம் கிடைக்கவில்லை என்று கிளர்ச்சிக்காரலின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கிழக்கு யுக்ரைனில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இந்த பிராந்தியத்தில் பெரிய நகரம் இதுவாகும். ரஷ்ய ஆதரவுடனான கிளர்ச்சிக்காரர்களுக்கு எதிராக பாரிய தாக்கு நடத்துவதற்கு தயாராவதாக ரஷ்யா உக்ரைன் மீது குற்றம் சாட்டியிருக்கின்றது. ஆனால் ரஷ்யா கிழக்கு யுக்ரைனில் படைகளையும் ஆயுதங்களையும் குவிப்பதாக நேட்டோ கூறுகின்றது. பிரிவினைவாதிகளுடன் நேரடி பேச்சு நடத்துவதற்கான வாய்ப்புகளை யுக்ரைனிய பிரதமர் நிராகரித்திருக்கின்றார். அதேவேளை அப்படியான பேச்சுவார்த்தைகளே இப்போதைய வன்செயல்களை நிறுத்துவதற்கு ஒரே வழி என்று ரஷ்யா கூறுகின்றது.
தங்கம் கடத்தியதான சந்தேகத்தின் பேரில் வங்கதேச காவல்துறையினர் அரச விமான நிறுவனமான பீமன் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் உட்பட 5 பேரை கைது செய்திருக்கின்றனர். கடந்த 15 வங்கதேசத்தில் கடத்தி வரப்பட்ட 605 கிலோகிராம் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் தங்கத்துக்கான இறக்குமதி தீர்வைகள் அதிகம் என்பதால் வங்கதேசத்தின் வழியாக தங்கத்தை கடத்தி வர குற்றக்குழுக்கள் முனைந்திருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய இலங்கை கண்ணோட்டம். போதை மருந்து கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்கள் இன்று இலங்கையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
போதைப்பொருள் கடத்தியதற்காக இலங்கையின் வடகடலில் கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 5 பேரும் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதனை கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இந்திய மீனவர்கள் 5 பேரும் இலங்கையைச் சேர்ந்த 3 மீனவர்களுடன் 2011 நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்கள் போதைப்பொருள் கடத்தினார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டு கொழும்பிலுள்ள நீதிமன்றம் ஒன்று இவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனைக்கு எதிராக தமிழகத்திலும் இலங்கையில் யாழ்ப்பாணத்திலும் மீனவர் அமைப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரியிருந்தன. அதே நேரம் இந்திய மீனவர்களை விடுதலை செய்வது தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சே அவர்களுடன் தொலைபேசியில் நேரடியாக உரையாடியிருந்தார். இந்த பின்னணியிலேயே இந்திய மீனவர்கள் 5 பேரும் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 5 இந்திய மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்வதில் இந்திய தூதரகம் மகிழ்ச்சி அடைகின்றது என்று கொழும்பிலுள்ள இந்திய தூதரகம் இன்று மாலை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருக்கின்றது. கொழும்பிலுள்ள மேல் நீதிமன்றத்தினால் கடந்த அக்டோபர் மாதம் 30 மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இந்த 5 மீனவர்களும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவதற்காக இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று அந்த செய்திக்குறிப்பில் விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மீனவர்களை விடுதலை செய்ததன் மூலம் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் வெளிப்படுத்தியுள்ள நல்லெண்ண வெளிப்பாட்டிற்கு நாங்கள் எமது ஆழ்ந்த நன்றியதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்லெண்ணம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பல முனைப்பட்ட உறவுகளின் மூலம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று இந்திய தூதரகம் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கின்றது. இம்மாதம் 9 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களுடன் தொலைபேசி வழியாக இந்த விடயம் குறித்து உரையாடியிருந்தார் என்பதை நினைவுபடுத்தியுள்ள இந்திய தூதரகம் விடுதலை செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றது. இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ள 5 இந்திய மீனவர்களும் கொழும்பிலுள்ள இந்திய தூதரகத்தினால் கையேற்கப்பட்டு அதன் பொறுப்பில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் 5 பேரையும் நாளை விமானம் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை இந்திய தூதரக அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். நாளை காலையில் இவர்கள் இவ்வாறு அனுப்பி வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த பிரசாத், லாங்லெட், அகஸ்டஸ், எமர்சன், வில்சன் ஆகிய இந்த 5 இந்திய மீனவர்களின் விடுதலை தொடர்பான நீதிமன்றத்தின் உத்தரவு பற்றிய தகவல்கள் நாளை முழுமையாக வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இவர்களுடன் கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் 3 பேர் பற்றிய தகவல்கள் எதுவும் இதுவரையில் வெளியாகவில்லை.
பவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இவர்களின் விடுதலை குறித்து இவர்களின் குடும்பங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து இந்த 5 பேரில் ஒருவரான எமர்சனின் சகோதரர் கிளாட்வினிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
இது ஒரு மிக்க மகிழ்ச்சியான செய்தி. ஒரு வாரமாக வந்து இந்த செய்தி எங்களுக்கு சரியான தகவல் இல்லாமல் இன்னைக்குதான் ஆணித்தரமா வந்து இந்த மாதிரி விடுதலை ஆகிறாங்க ஒரு செய்தி எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம நேரடியாக வந்து அவர் என்னை தொடர்பு கொண்டு நாங்க வெளியிடறதுதான் செய்திருக்காப்புல சகர நேரடியாக தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டா வெளியில வந்துட்டோம், எல்லாருமே இங்க இருக்கிறோம், ஹை கவுன்சில் இருக்குன்னு சொன்னாங்க. சந்தோஷமா இருக்கு. இந்த நிர்வாகிகள் வந்து இப்படி வந்து தண்டிக்க போறது வந்து நான் எங்களுக்கு விரும்பல. இந்த 3 வருஷங்கிறது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு லாங் டைம் தான் இது. ஆனாலும் இந்த வெற்றி கிடைச்சது வந்து தமிழக அரசுக்கு இந்திய அரசுக்கு நான் வந்து அன்னசில கடமைப்பட்டிருக்கேன். இதற்கு முழுமுக்கா இருந்து வந்து எங்களுக்கு செயல்படுறது மத்திய அரசு, புலனாய்வுத்துறை, உளவுத்துறை, தமிழக அரசு புலனாய்வு உளவுத்துறை நன்றி சொல்லிக்கிறேன்.
உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது இந்த 3 வருஷம் அவங்க சிறையில இருக்கிறப்ப?
3 வருடங்களும் அவருடைய நிலைகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்து போய் பார்த்து வரவங்க வந்தவங்க போறவங்க வந்து அவங்க ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க. அவங்க உடல்ல சக்தி கிடையாது, ரொம்ப மோசமான இருக்காங்க. ரொம்ப ஒவ்வொரு நாளில பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு. சமீப காலத்துல இருந்து ஒரு இடையில வந்து வெளிக்கிடத்துல ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடைபெற்றுச்சு. அப்போதெல்லாம் ரொம்ப நாங்க ரொம்ப பயந்துட்டோம் அந்த சூழ்நிலையில. ஏன்னா வந்து ஏற்கனவே சில தகவல் நடந்தனால வந்து
அவரு எப்போ இந்தியாவுக்கு வராங்க, அவங்க எப்போ வீட்டுக்கு வராங்கன்னு ஏதாவது தகவல் இருக்கா உங்க கிட்ட?
நாளைக்கு வந்து பிளைட்ல வர்றதா தகவல் கிடைச்சிருக்கு. சென்னையா திருச்சியான்னு தெரியல, ஆனா நாளைக்கு வந்து கன்ஃபார்மா வீட்டுக்கு வர்றதா தகவல் கிடைச்சிருக்கு.
நாளைக்கு இவர் வந்து இன்னும் சில மாதங்கள்ல மீண்டும் மீன் பிடிக்கிற துறைக்கு அவர் மீன் பிடிக்க போவாரா? நீங்க எல்லாம் போவீங்களா?
ஆமா கண்டிப்பா வந்து எங்களுக்கு எங்க தொழில் இதுதான், எங்களுக்கு வேற தொழில் கிடையாது. நாங்க வேற தொழில் மாட்டு தொழிலுக்கு போறதுக்கு எங்களுக்கு வழியும் கிடையாது. இந்த தொழில் தான் நான் அம்பிக்கிட்டு இருக்கோம். நான் கண்டிப்பா மீன் பிடித்தா திருப்பி போவோம்.
இன்று விடுவிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்களில் ஒருவரான எமர்சனின் சகோதரர் கிளாட்வின். இதே வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கை தமிழ் மீனவர் குடும்ப உறுப்பினர்கள் இன்றைய தமிழக மீனவர் விடுதலை அறிவிப்பு குறித்து தெரிவித்திருக்கும் கருத்துக்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
போதைப்பொருள் கடத்திய குற்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் இன்று இந்திய மீனவர்கள் 5 பேர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதைப் போன்று அவர்களுடன் கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மண்டைதீவு மற்றும் குருநகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த இலங்கை மீனவர்கள் மூவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என அவர்களது உறவினர்கள் கோரியிருக்கின்றார்கள். இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ள போதிலும் இலங்கை மீனவர்கள் பற்றி தகவல் எதுவும் தெரிவிக்காமல் இருப்பது தங்களுக்கு கவலை அளிக்கின்றது என்று தண்டனை பெற்றவர்களில் ஒருவராகிய மண்டைதீவைச் சேர்ந்த கிறிஸ்து ராஜா ஹில்மட் ராஜின் மனைவி மரிய ஃப்ளோரன்ஸ் அவர்கள் பிபிசி தமிழோசியிடம் கூறினார்.
கிறிஸ்துராசா கில்மட் ராஜ் கில்சன், அவங்க வந்து ஞான பிரகாசன் சுசாந்தன், மற்ற வந்து அமர் கிறிஸ்டியன். அவன் வந்து 2011 மாசம் 28 தொழிலுக்கு போனவையா, தொழிலுக்கு போனாக்கள் வர இல்லையா, போய் கேட்க அப்படி 15 போறத போய் கேட்க ஆங்கில சித்திரையில அதில் குறிச்சிருக்கேன். இவ்வளவு நாளும் 3 வருஷமா சந்தேகத்தில்தான் வழக்கு நடந்தது. 1 மாசம் 30 கொழும்புல மேல் நீதிமன்றத்துல தூக்கு தண்டனை கொடுத்தவிய எனக்கு கொடுத்த ஒரு புரிய ஒரு மகன் இருக்கு. அவருக்கு 4.5 வயசுன்னா அவரை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். இந்தியா மீனவர் புத்தகம்னு சொல்லி இப்ப சொல்லி நாம் நியூஸ் பார்த்தனால தமிழ உடைகள் இருந்து என்ன மன்னிப்புன்னு சொல்லி கொடுத்தவே அதை ஒரு குடும்பமே செய்யாதவே என்ன நான் உள்ளுக்கு வச்சிருக்கணும். அவைக்கும் விடுதலை தோம் அவர் அவைய விடுதலை செய்யாதே நாங்களும் தூக்குல தோங்குறது ரொம்ப ஒன்றுமே இந்தியா மகன் இருக்கு. அவர் நெடுகளுமே அப்பா வேறு பார்த்து கொண்டு போன மாசம் 30 நாங்கள் விடுதலை கிடைக்கும் தான் போகணும், நாங்கள் விடுறோம்னு சொல்லி தான் போனது. இவ்வளோ காலமே விளக்க முடியும் சொல்லி வச்சு வச்சு இப்போ கடைசியை தீர்ப்பில் சொல்லிட்டேன். அப்படியாது அவையில விட்டு போயிட்டேன்னு விஜயிக்கணும். விவசாய விளக்கி பாண்டே நாங்கள் வழக்குக்கு போயிட்டு வந்தப்பறம் ஒன்றுமே தெரியாது. இப்போ 5 பேரையும் நாங்கள் நியூஸில் தான் பார்த்துறாங்க. அவையில விடுதலை செய்த அளவுலாம் 3 பேருமே விடுதலை செய்வோம்
என்னார் கிறிஸ்துராஜ் ஹில்மட் ராஜின் மனைவி மரிய ஃப்ளோரன்ஸ் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இன்றைய தமிழக மீனவர்களின் விடுதலை குறித்து தமிழகத்தைச் சேர்ந்த இந்தியாவின் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சங்கீதா ராஜன்.
போதைப் பொருள் கடத்தினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தூக்கு தண்டனை வழங்கினார் நரேந்திர மோடி அவர்கள். இந்த தூக்கு தண்டனை வழங்கிய அடுத்த நிமிடமே அவர்களை மீட்டுக் கொண்டு வரக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் எடுத்தார்கள். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி கிடைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை செய்தார்கள். இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் முடுக்கிவிடப்பட்டன. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இலங்கையினுடைய அதிபர் ராஜபக்சே அவரிடம் தானே தொலைபேசியிலே பேசி 5 மீனவர்களையும் விடுதலை செய்து வைத்திருக்கின்றார். தமிழர்களுடைய வாழ்க்கையில் சரித்திரத்தில் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய தினம் இன்றைய தினம். திரு நரேந்திர மோடி அவருடைய இந்த முயற்சி தமிழ் இனம் உள்ளவரை தமிழர்கள் அனைவரும் தமிழகம் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இலங்கையில் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை மட்டுமே திரும்ப பெறப்பட்டு அவங்க இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு அவங்க மீதான வழக்கு நடைபெறுமா, இல்லை அவர்கள் மொத்தமாக விடுதலையாகி வீடு திரும்புகிறார்களா?
இப்போது நம்முடைய பார்வை தூக்கு கயிற்றில் தொங்க இருந்த 5 மீனவர்களும் மரண வாயிலை எட்டியிருந்த 5 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டத்திற்கு எவையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவையெல்லாம் செய்வதற்கும் இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. ஆகவே இப்போது இதை பற்றி நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அடுத்த கட்டத்தை பற்றி அடுத்ததாக நிச்சயமாக இந்த அரசாங்கம் கவனம் கொடுக்கும்.
அந்த 5 மீனவர்களும் தாங்கள் எந்த குற்றமும் புரியவில்லை, போதைப் பொருள் கடத்தவில்லை என்று கூறியிருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். ஆனால் அந்த மேல்முறையீட்டு மனுவை அவர்கள் திரும்ப பெற்று இலங்கை அரசு அவர்களுக்கு மன்னிப்பு அளித்து தற்போது விடுதலை செய்திருக்கிறது. இதனால் அவர்கள் தங்களின் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரினார்கள் என்று அர்த்தமா?
நிச்சயம். அதாவது சில நடைமுறைகள் இலங்கை அரசாங்கத்தினுடைய இலங்கையினுடைய இலங்கை நாட்டினுடைய நீதிமன்றம் ஒரு தண்டனை வழங்கியிருக்கின்றது. இலங்கை அதிபர் அதிலிருந்து திரு நரேந்திர மோடி அவருடைய, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தபோது அந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் எவை செய்ய வேண்டுமோ அது செய்யப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே இப்போது நடைமுறை எது அதை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். அநியாயமான முறையில் எந்த காரணத்தை கொண்டும் தமிழர்கள் துன்புறுத்தப்பட மாட்டார்கள் என்பதை இந்த நடவடிக்கை உறுதி செய்திருக்கின்றது. இனி நடக்க இருப்பதும் அது நிச்சயமாக உறுதி செய்யும் என்று நான் நம்புகின்றேன்.
தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இந்திய இலங்கை கண்ணோட்டங்கள் தொடர்கின்றன. வட இந்திய மாநிலமான ஹரியானாவில் சர்ச்சைக்குரிய சாமியார் ராம்பால் மகாராஜின் ஆசிரம வளாகத்திற்குள் 4 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
ஹரியானா மாநில சாமியார் ராம்பாலின் ஆசிரமத்திற்கு அருகே ஏற்பட்டுள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சினையை சமாளிப்பதற்காக 500 மத்திய காவல் படையினர் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரம் உறுதி செய்துள்ள இந்த தகவலின்படி தற்போது நிலவும் நிலைமையை சமாளிக்கவும் உயிரிழப்புகளை தடுக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. ஹரியானா மாநில காவல்துறையினருக்கும் சாமியாரின் ஆதரவாளர்களுக்கும் இடையே நடைபெற்று வரும் மோதலில் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 18 மாத குழந்தை உள்ளிட்ட 5 பெண்கள் கொல்லப்பட்டுள்ளதும் உறுதியாகியுள்ளது. தொடரும் இத்தகைய சம்பவங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹரியானா மாநில டிஜிபி ஸ்ரீனிவாஸ் வாஷித் கூறுகையில், கொல்லப்பட்டவர்கள் காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதல்களில் இறக்கவில்லை என்றார். அத்தோடு இறந்தவர்களின் உடல்களில் காயம் ஏற்பட்டதற்கான அடையாளங்கள் இல்லை என்பதால் பிரேத பரிசோதனையின் முடிவுக்கு பின்னரே அவர்கள் இறந்ததற்கான காரணத்தை கூற முடியும் என்றும் விளக்கம் அளித்தார். இதுவரை ஆசிரமத்தின் உள்ளே காவல்துறையினர் யாரும் நுழையவில்லை என்றும், அதே சமயம் ஆசிரமத்திலிருந்து வெளியே செல்ல விரும்புபவர்களை மட்டும் மீட்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட 10,000 பேர் ஆசிரமத்தை விட்டு வெளியேறியுள்ள போதும் இன்னமும் 5,000 பேர் அளவிற்கு ஆசிரமத்திற்குள் இருப்பதாக அறியப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இன்று மாலை ஆசிரமத்தை விட்டு வெளியேற முயன்ற சாமியார் ராம்பாலின் சகோதரர் புருஷோத்தமன் தாஸ் காவல்துறையினரிடம் சிக்கினார். அவரை காவலில் எடுத்துள்ள ஹரியானா காவல்துறையினர் தற்போது வரை சாமியார் ராம்பால் ஆசிரமத்தின் உள்ளேதான் பதுங்கியுள்ளார் என்பதை உறுதி செய்தார்கள். காவல்துறையினர் மற்றும் சாமியாரின் ஆதரவாளர்களுக்கு இடையே நடைபெறும் மோதல்கள் இன்று மாலையில் மேலும் வலுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் ஆசிரமத்திலிருந்து வெளியேறும் மக்கள் அனைவரும் பேருந்துகள் மூலம் பாதுகாப்பாக அவர்களது இருப்பிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் நடைபெற்று வரும் சம்பவங்கள் குறித்து ஹரியானா மாநில முதல்வர் மனோகர்லால் கட்டாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அறிந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்கள் குறித்து தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் கருத்து கூறியுள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மணிஷ் திவாரி, மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகாரத்தில் உள்ள அரசாங்கத்தால் சாமியார் ராம்பாலை கூட நீதியின் முன் நிறுத்த முடியவில்லை என்பதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியால் முக்கிய பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியாது என்பது தெளிவாகியுள்ளதாக விமர்சித்துள்ளார். 2006 நடைபெற்ற ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சாமியார் ராம்பால் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்ற போதெல்லாம் நேரில் ஆஜராகாமல் தவிர்த்து வந்தார். இதைத் தொடர்ந்து அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவரை கைது செய்யும் நடவடிக்கையை காவல்துறையினர் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் சாமியாரின் ஆதரவாளர்கள் அவர் நீதித்துறைக்கு அப்பாற்பட்டவர் என்று கூறி மோதல் சம்பவங்களை தொடர்கின்றார்கள். இந்நிலையில் ஹரியானா மாநில முதல்வர் மனோகர்லால் கட்டார் விடுத்துள்ள செய்தியில், சாமியார் ராம்பால் மற்றும் அவரது ஆதரவாளர் மீது ஹரியானா காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சாமியார் கைது செய்யப்படும் வரை காவல்துறையினரின் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். நேயர்களே, சற்று முன்னர் ராம்பால் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. இவற்றை உறுதி செய்ய முடியவில்லை. அடுத்து, அவள் அப்படித்தான் என்கிற பிரபல திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் ருத்ரையா நேற்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 67. இவருடைய முதல் திரைப்படமான அவள் அப்படித்தான் 1978 ஆண்டில் வெளியானது. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ஸ்ரீபிரியா ஆகியோர் நடித்திருந்த இந்த திரைப்படம் வெளியான சமயத்தில் வணிக ரீதியில் வெற்றி பெறவில்லை என்றாலும் கலை ரீதியாக தமிழின் முக்கியமான திரைப்படங்களில் ஒன்றாக இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. ருத்ரையா மற்றும் அவள் அப்படித்தான் திரைப்படம் குறித்து பிரபல திரைப்பட விமர்சகர் தியோகடர் பாஸ்கரன் அவர்களிடம் கேட்டேன்.
அவள் அப்படித்தான் படம் வந்து அது ஒரு காலத்துக்கு முன்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா பெண்ணியம் வந்து அப்பத்தான் அறிமுகப்படுத்த அந்த கருத்தாக்கம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி பரவிட்டு இருக்கிற காலம். அந்த சமயத்துல அதாவது 78 தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா எல்லாம் பொழுதுபோக்கு படங்களா இருக்கு. அதாவது மக்கள் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா சினிமானாலே பொழுதுபோக்கு அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறப்போ அவள் அப்படித்தான் வந்து இந்த உறைந்து போன நோக்கம் உடைக்குது. ரெண்டாவது அது அவர் வந்து ஒரு சினிமா இயக்குனர் அப்படின்றதுக்கு மேல ஒரு படைப்பாளியா காமிக்கிறாரு. அப்படித்தான் இருக்கணும், ஒரு சினிமா இயக்குனர் ஒரு படைப்பாளியா இருக்கணும். ஆனா இங்க எல்லாம் கிராஃப்ட்ஸ் லெவல்ல நம்ம நின்னுறோம். ஒரு சினிமாவை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு போறதுக்கு முடியும் அப்படிங்கறது ருத்ரையா உணர்ந்திருந்தாரு. அந்த படம் வந்து ஒரு கல்ட் ஃபிலிம் தமிழ் சினிமா வரலாற்றுல. தமிழ் சினிமா வரலாற்றை பத்தி என்ன இப்போ இன்னும் 100 தானே ஆயிருக்கு, பேசும் படத்தை எடுத்துட்டீங்கன்னா 80 தான் ஆயிருக்கு. அதுல ஒரு அது ஒரு மைல் கல், அது ஒரு கல்ட் ஃபிலிம். அதுல வந்து சினிமாவின் எல்லா இயல்புகளையும் சாத்திய கூறுகளையும் பயன்படுத்தி அந்த பெண்ணியத்தை தூக்கி பிடிச்சிருக்காரு. அதுல ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், அதுல வந்து ஒளியூட்டத்தின் மூலம் உணர்வுகளை தூண்டுறாரு. அதாவது அந்த கதாநாயகி தனிமை மஞ்சு, இந்த மஞ்சு தனிமையில இருக்கா, தனிமை அவளை வாட்டுது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒளியூட்டத்தின் மூலமே அவர் காமிப்பாரு. காட்சி பிம்பங்கள் மூலம் நீங்க எப்படி கதை சொல்லலாம், கதை சொல்றது மட்டும் இல்ல உணர்வுகளை தூண்டலாம், உணர்வுகளை தட்டி எழுப்பலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கடைசி காட்சி ஒரு முக்கியமான காட்சி. அதாவது கதாநாயகி மஞ்சுவ மெரினா கடற்கரையில இறக்கி விட்டுட்டு அருணும் அதாவது கமல்ஹாசன் அவருடைய மனைவி சரிதா இவங்க ரெண்டு பேரும் கார்ல போறாங்க. அதாவது மஞ்சுவை இறக்கி விட்டுட்டு கார் வேகம் எடுத்து செல்ல செல்ல இந்த மஞ்சுவின் உருவம் மெல்ல மெல்ல சிறிதாகி மங்கி மறையும். அதுதான் கடைசி காட்சி. அது வந்து ஒரு பெரிய ஒரு விவாதத்தை உங்க மனசுல கிளப்பி விடுது. அந்த படம் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போற சாப்பிடலாங்கிற அப்படி இல்லை. அந்த மாதிரி படங்கள் தான் சமுதாயத்திற்கு தேவை. முக்கியமா நம்ம சமுதாயத்துக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப ரொம்ப தேவை. சினிமா மூலம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத அவர் வந்து அவள் அப்படித்தான் மூலம் காமிச்சாரு.
அவ்வளவு சிறப்பான ஒரு முதல் திரைப்படத்தை எடுத்த அவர், அவள் அப்படித்தான் மற்றும் கிராமத்து அத்தியாயம் ஆகிய இரண்டு திரைப்படங்களுக்கு பிறகு ருத்ரையா தமிழ் திரையுலகிலாகட்டும் மற்ற மொழிகளிலாகட்டும் திரைப்படமே எடுக்க முடியாமல் போனது
ஏன் படம் எடுக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் அவரை நேர்காணல் ஒன்றும் செய்ததில்லை. ஆனால் அந்த அவள் அப்படித்தானுக்கு வணிக ரீதியான வரவேற்பு இல்லை. அவர் ஆகியால் அவரை கதையுடன் அணுகுபவர்கள் மிகவும் குறைவாக இருந்திருக்கும். இது வந்து தமிழ் சினிமாவின் தமிழ் சினிமா மட்டுமல்ல தமிழ் தமிழர்களின் சினிமா ரசனையும் இது பிரதிபலிக்கின்றது. அத்தகைய படங்கள் வரவேற்கப்படுவதில்லை. இப்பொழுது வந்திருந்தால் ஒருவேளை வரவேற்கப்பட்டிருக்கும். அப்பொழுது அதற்கு சினிமா ரசனை மிகவும் மோசமாக இருந்தது. ஆகவே அவர் படங்கள் எடுக்க முடியவில்லை என்று நினைக்கின்றேன்.
திரைப்பட ஆய்வாளர் தியோடர் பாஸ்கரன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய பலகணியில் ஆப்பிரிக்காவில் கடல் கொள்ளையர்களின் முக்கிய தளமாக நைஜீரியாவை அடுத்த கடல் பகுதி மாறி வருகிறது. இதனால் அங்கே உள்ளூர் கடல் தொழில் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் மேரி ஹார்பர் நைஜீரியாவிலிருந்து அனுப்பிய பட்டகத்தை தமிழில் தருகிறார் சுவாமிநாதன். உடன் பங்கேற்பு சேவகன்.
ஆப்பிரிக்காவில் கடல் கொள்ளையர்களின் பிரதான தளமாக தற்போது மேற்கு ஆப்பிரிக்கா உருவெடுத்திருக்கிறது. அந்த பகுதியில் நடக்கும் கடல் கொள்ளைகள் மற்றும் கொடூர தாக்குதல் சம்பவங்கள் சோமாலியாவை அடுத்த கடல் பரப்பில் நடக்கும் இதுபோன்ற சம்பவங்களை விட ஆக கூடுதலாக இருக்கின்றன. நைஜீரியாவுக்கு அடுத்த கடல் பரப்பில் தனது கப்பல் தாக்கப்பட்டதை நினைவு கூறுகின்றார் கடல் திசை காட்டி அதிகாரியான ரொடிமி ஜார்ஜ்.
Around 2 a.m. I heard a bang on my door. Boom, 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 boom. Pirate attack, pirate attack. I was scared. They went on deck and...
ராத்திரி 2 என் அறையின் கதவில் டம் 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 என்று சத்தம் கேட்டது. கடற்கொள்ளையர்கள் கடற்கொள்ளையர்கள் என்று அலறும் சத்தமும் கேட்டது. நான் பயந்து போய்விட்டேன். அவர்கள் கீழே தளத்துக்கு சென்று படகை பூட்டிவிட்டார்கள். எமது ஊழியர்கள் சிலர் அவர்களை தாக்கினார்கள். எங்களது கேப்டனையும் தலைமை அதிகாரியையும் அவர்கள் பிடித்து வைத்து விட்டார்கள். கேப்டன் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர், தலைமை அதிகாரியோ யுக்ரைனியர். சில நாட்கள் கழித்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள்.
கடந்த ஆண்டு கினி வளைகுடாவில் 300 மேற்பட்ட கடலோடிகள் சிறைபிடிக்கப்பட்டனர். கடல் கொள்ளையர்கள் ஒரு கப்பலை பிடித்தவுடன் அந்த கப்பலில் உள்ளவர்களை அவர்கள் எந்த நாட்டவர்கள் என்ற அடிப்படையில் தரம் பிரிப்பார்கள். அதாவது யார் யார் பணம் தருவார்கள் என்பதன் அடிப்படையில் இந்த தரப்பிரிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. பணம் நிச்சயம் கிடைக்கும் என்றால் அந்த பிணைக்கைதி உயிரோடு வைக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம். நைஜீரியாவின் மிகப்பெரிய நகரான லாகோஸிலிருந்து ஒரு படகில் சென்றால் கடல் கொள்ளை தொழில் எவ்வளவு எளிதானது என்பதை புரிந்து கொள்ளலாம். லாகோஸ் துறைமுகத்திற்கு வருகின்ற கப்பல்கள் கடலில் வரிசையாக நிற்கின்றன. இதில் சில கப்பல்களின் தளம் மிகவும் தாழ்வாக இருக்கிறது. கப்பலின் உள்ளே ஏறி போவது என்பது இங்கே அவ்வளவு சிரமமான ஒரு காரியமாக இல்லை. கப்பலில் உள்ளவர்களை சிறைபிடிப்பது ஒரு புறம் இருக்க, கப்பலில் உள்ள பொருட்களை திருடுவதும் அதிகமாக நடக்கிறது.
Prawns, fish, lobsters, crab, squid.
Look at that squid. It's bigger than your head.
Bigger than my head, yo. This one is bigger. It's so heavy.
நைஜீரியாவின் மீன் தொழிலே கடல் கொள்ளை காரணமாக தற்போது சேர்ந்து போய் வருகிறது. இழுவை படகுகள் பல வைத்திருக்கின்ற மார்க்ரெட் ஒன்யமா ஒர்கோவாசியின் நிறுவனத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் கடல் கொள்ளையர்களின் குடூர தாக்குதல்களுக்கு ஆளாகி உயிரிழந்திருக்கின்றனர்.
The attacks are brutal. They are deadly. You know, on board the fishing trawler, we have a code room. At times, the pirates come in and they throw in the captain.
அவர்கள் மிகவும் கொடூரமான தாக்குதல்களை நடத்துகின்றனர். அதனால் பல நேரங்களில் உயிர் சேதம் ஏற்படுகிறது. கடல் கொள்ளையர்கள் படகுகளை தாக்கும் போது படகின் கேப்டனையும் தலைமை பொறியாளரையும் பிடித்து அவர்களை அந்த குளிர்பதன அறையில் போட்டு விடுகின்றனர். அவர்கள் குளிரில் நடுங்கி சாகின்றனர். படகுகளை பிடித்த பிறகு அவர்கள் படகில் பல வெடிகுண்டுகளையும் பொருத்துகின்றனர். பின் படகின் உரிமையாளர்களை தொடர்பு கொண்டு கப்பம் கேட்பார்கள். அப்படி அவர்களுக்கும் படகின் உரிமையாளர்களுக்கும் இடையே தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போது திடீரென துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்கும். உங்களின் ஊழியர்கள் இருவர் இப்போதுதான் கொல்லப்பட்டனர் என்று அவர்கள் சொல்வார்கள்
என்றார் மார்க்ரெட் ஒன்யா ஒர்கவாசி. சரி, யார் இந்த கடல் கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அந்த தொழிலில் இருக்கும் ஒருவரை பிபிசி தொடர்பு கொண்டு கேட்டது. அந்த நபரின் பெயர் தேடப்படும் குற்றவாளிகளின் பட்டியலில் இருக்கிறது. எண்ணெய் வளமிக்க நைஜர் ஆற்றுப்படுகையில் உள்ள ஒரு கழிமுக பகுதியில் அவர் ஒளிந்திருக்கின்றார். கடலோடிகள், அதிலும் குறிப்பாக எண்ணெய் நிறுவனங்களில் வேலை செய்வோர் மீது ஏன் கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்பதற்கான காரணங்களை அவர் நமக்கு விளக்கினார்.
Because they eat the government money, they eat Shell money, and we nothing. Nothing.
நாங்கள் அவர்களை தாக்குகின்றோம், அடிக்கின்றோம். அவர்கள் அரசாங்கத்தின் பணத்தை விழுங்குகின்றவர்கள். அவர்கள் எண்ணெய் நிறுவனங்களின் பணத்தை சாப்பிடுகின்றவர்கள். எங்களிடமோ எதுவும் கிடையாது, சுத்தமாக கிடையாது. நாங்கள் பசியாக இருக்கிறதால அவர்களை அடித்து பணத்தை எடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது.
இந்த தாக்குதல்களால் ஏற்படும் பொருளாதார பாதிப்பு அனைத்து தரப்பு மக்களின் மீதும் விழுந்திருக்கிறது. நைஜீரியா, டோகோ மற்றும் பெனின் நாடுகளை அடுத்த கடற்பகுதி போர் ஆபத்துள்ள பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் காப்பீட்டுக்கான தொகை அதிகரித்திருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து வரும் உணவு, எரிபொருள் மற்றும் இதர பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த விடயத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் கடலோடிகள்
தான். Die on the battlefield, never mind, we shall meet again, okay that.
தாக்குதலுக்குள்ளான சிலர் மீண்டும் கடலுக்கு செல்லவே பயப்படுகின்றனர். ஆனால் ரொடிமி போன்ற சிலர் கடல் கொள்ளையர்களுக்கு பயந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றனர்.
Since it was a first experience, I would always have this flashback, but hey, I'm a Christian, I pray to God and I'll be fine. I'll sail on.
நான் முதன்முறையாக தாக்கப்பட்ட சம்பவம் அவ்வப்பொழுது என்னுடைய மனத்திரையில் தோன்றி பரகின்றது. நான் ஒரு கிறிஸ்தவன், இறைவனிடம் பிரார்த்தனை செய்பவன். இதிலிருந்து என்னால் நிச்சயமாக மீள முடியும். நான் தொடர்ந்து கடலில் பயணிப்பேன். எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் செல்வேன். கடற்கொள்ளையர்கள் எனது கனவுகளை, எனது எதிர்பார்ப்புகளை களவாடி செல்ல முடியாது. கடல்தான் எங்களுடைய வாழ்க்கை
என்றார் ரோமித்தி ஜார்ஜ்.
பிபிசியின் மேரி ஹார்பர் நைஜீரியாவிலிருந்து அனுப்பிய பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
வட இந்தியாவில் வன்செயல் கலவரம் நடந்த இந்து சாமியாரின் ஆசிரமத்திலிருந்து 10,000 அதிகமானோர் தப்பி வந்திருக்கின்றனர். சர்ச்சைக்குரிய சாமியார் ராம்பால் மகராஜ் சற்று முன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இஸ்லாமிய அரச தீவிரவாதிகள் வெளியிட்ட வீடியோவில் தோன்றும் 2வது பிரெஞ்சு நாட்டவர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.